ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35-48 முடிய. சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும், இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய அருமையான ஒரு தலத்திலிருந்து நாம் நம்மையே மீண்டுமாய் புடமிட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழிபாட்டு காலங்களை சரியாய் பின்பற்றி வருகிற பிள்ளைகள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். ஏனென்றால் திரு அவை ஒவ்வொரு வழிபாட்டு காலத்தையும் பிரித்து வைத்திருக்கிறது. நம்ம பாடுகளின் வாரத்தில் நம்ம இதில் இருந்தோம், நான் தவக்காலத்தில் இருந்தோம். அதுக்கு பிறகு பாடுகளின் வாரம், அந்த ஒரு வாரம் முழுவதுமாக. அதுக்கு பிறகு இப்போது இயேசு உயிர்த்துட்டார், இப்போ உயிர்ப்பினுடைய வாரத்தில் இருக்கிறோம். இது உயிர்ப்பினுடைய வாரம், பெருவிழா நாட்கள். இன்றைக்கெல்லாம் வந்து பெருவிழான்னு சொல்லி போடப்பட்டு அதனால தான் உன்னதங்களிலெல்லாம் பாடுறோம். இது முடிச்சுட்டு பாஸ்கா காலம் அப்படியே தொடரும். அது ஒரு சாதாரண பாஸ்கா காலமாக கையாளப்படும். அதை தொடர்ந்து பொதுக்காலம். இப்படி பார்த்தீங்கன்னாக்க வழிபாட்டு முறையில் வந்து ஒரு மாற்றத்தை நம்ம அப்படியே இப்போ பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே மாறி மாறி நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புதிய ஒரு கருத்தியல், புதிய சிந்தனை, புதிய வாழ்வுக்கான ஒரு தடம், இதெல்லாம் நமக்கு அமைக்கப்படுகிறது. ஸோ நம்ம திருச்சபையோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலே நம்மையே நம்ம என்ன செய்வோம், முழுமையாக சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழித்தடமானது இந்த திருவவைக்குள்ளே கிடைக்கிற அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்ம அப்படி பயணிக்கிற போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழ்வதையும் நம்ம கடவுளுடைய தளத்தில் நிறைவாக பயணிப்பதையும் உங்களால் உணர முடியும். அதனால் நீங்கள் இதுக்காக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பெரிய கவலையெல்லாம் பட தேவையில்லை. அதனால தான் திரு அவையோடு பயணித்து வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திரு அவையோடு பயணிக்கிறதுங்கிறது திரு அவை கற்றுக் கொடுக்குற அந்த காரியத்தின் படியாக நடப்பது. நம்மளாக ஒன்று கண்டுபிடிச்சி நம்மளாக ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டு இதுவும் திருச்சபையில் இருக்குதுன்னு போராடிக்கிட்டு போர்க்கொடி தூக்கிக்கிட்டு என்னது அதுக்காக வாதிட்டு கொண்டு இதுவும் எங்களுடைய காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செய்கிறதில்ல அந்த மாதிரி இல்லை. காலத்தினுடைய போக்கின்படி யாராவது உருவாக்குறதோ அல்லது எடுக்கிறதோ அந்த மாதிரியான நம்ம காரியத்தை குறித்து நாம் இங்கே பேசலை. நிறைய இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு ஒரு நம்மளுடைய திரு அவையினுடைய செயல்பாட்டு முறை வித்தியாசப்படுகிறது. அவளுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் அங்கே நம்ம காண கிடக்கு. அது வந்து திரு அவை கொடுக்கறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்லுகிற இந்த ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, இது வழிபாட்டு தளத்தில் நம்மளுடைய ஆத்மாவினுடைய பயணம். இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் இயேசுநாதரை வந்து உயிர்த்த பிறகு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவருடைய மனக்கண்களை திறந்தார்னு எழுதியிருக்கு. அவர் என்ன செய்கிறாரு, அவர்களுடைய மனக்கண்களை அக ஒளி. இன்றைக்கி நம்ம அக ஒளி பெற்று நம்ம வெளியில் செய்கிற அடையாளங்கள் எல்லாம் வீணான அடையாளங்கள் தான். அது நம்மளை ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டு வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் அனுமதிக்கிறோம். வழிபாட்டு தளத்தில் சில அடையாளங்களெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுங்கள், இது இப்படி வைங்க, இது அப்படி வைங்க அப்படிங்கிறதெல்லாமே ஒரு ஒரு அடையாளம்தான். இந்த அடையாளங்கள் என்ன செய்யுது, நமக்கு ஆண்டவர் பக்கமாக நம்ம நெருங்கி வருவதற்கும் ஆண்டவருடைய காரியத்தை இன்னும் அதிகமாக தேடி பெற்றுக்கொள்வதற்கும் உதவி செய்யுது. ஆனால் அதுதான் ஆண்டவருடைய காரியமானா இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், விருத்த சேதனத்திற்கு ஒப்பான காரியத்தெல்லாம் பிடிச்சு வைத்து கொண்டு அது நம்மளை விடுவிக்கும் அப்படின்னு நினச்சா அது தவறு. அதனால தான் ஆண்டவருக்குள்ளே வாங்க, ஆண்டவருக்குள்ளே வாங்கன்னு நம்ம அழைப்பு விடுக்கிற அந்த செய்தியை நம்ம மீண்டும் மீண்டுமாக கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் அந்த மன கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம், இந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த சிறப்பு காலத்தில் இருக்கிறோம். உயிர்த்த இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய சிறப்பு காலம். இப்போ நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குதா, தவக்காலத்தை தாண்டி வந்துட்டோம், இனிமேல் நம்ம மீண்டுமாய் நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம பழைய கணக்கை ஆரம்பிக்க போகிறோமா அல்லது புது கணக்கை நம்ம துவங்கியிருக்கிறோமா? வாழ்க்கை முறை, புதிய பேச்சு, புதுவிதமான அனுபவம், புதுவிதமான செயல்பாடுகள், இதெல்லாம் நமக்கு புதிய கணக்கு போட்டு ஆரம்பிக்கணும். இதுதான் பழசெல்லாம் நம்ம கழிச்சுட்டு புதிய ஆற்றலோடு கடந்து செல்கிறோமாங்கிறத சிந்திக்க அழைக்கிற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த அனுபவத்தை தான் சீடர்களுக்கு இயேசு கொடுக்குறார். இயேசுடைய சீடர்கள் என்ன நினச்சாங்க, எல்லாரும் வந்தது போல தான் அவர் வந்தார், நிறையா பேசினார், கற்றுக் கொடுத்தாரு, அதுக்கு பிறகு அவர் செத்து போயிட்டாரு, இனிமேல் நமக்கு என்ன இருக்குது, நம்ம பழைய மாதிரி நம்ம மீன் பிடிக்க போகணும், அவன் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே அவங்க வருகிற போது தான் இயேசு சாமி அது நிறைவடைந்த ஒரு நிகழ்வு அல்ல, அது எல்லாம் முடிஞ்சதுன்னு நீங்கள் நினச்சி கொள்ளாதீங்க, இனிமே தான் உங்களுக்கான உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவ ஓட்டம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர்களுக்கு காட்சிகள் கொடுத்து அவர்களோடு அவர் உறவாடி உரையாடி அவர் என்ன செய்கிறாரு, தன்னை நிலைப்படுத்துகிறார். தன்னுடைய அந்த விவிலியத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உண்மை என்பதை இந்த உயிர்த்த ஆண்டவர் அந்த உயிர்த்த நிலையிலே சீடர்களோடு கலந்து உறவாடுறார் பாருங்கள். இந்த நேரத்தில் தான் அவர் உறுதி செய்கிறார். அப்படி உறுதி செய்கிற நிகழ்ச்சியை தான் இந்த நாட்களில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குற போது நாம் இதிலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக நானும் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? எல்லாரும் உயிர்த்த இயேசு முடிஞ்ச இது இயேசு உயிர்த்துட்டார், இனிமேல் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய கட்டுப்பாடுகள் அந்த தவக்கால கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்திட்டு கறி மீன் சாப்பிட்றோம், எல்லாம் நார்மல், எல்லாம் இனிமேல் அது ஒரு வழிபாட்டு முறை முடிஞ்சிருச்சு. இல்லை, அப்படி இல்லை, நமக்குள்ளே ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறை ஆரம்பமாகணும். அதுதான் சீடர்கள் இடத்துல இயேசு விரும்பிய ஒரு காரியம். அதை தான் இன்றைக்கி நம்மகிட்டையும் கடவுள் விரும்புகிறார். இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், திருத்தூதர் பணியிலிருந்து, கால் ஊனமுற்றவர் நலமடைகிறாரு, நலமடைய கடவுள் தான் செய்கிறாரு. அந்த இடத்துல பாருங்கள், பேதுரு இதை கண்டு மக்கள்லாம் அப்படியே ஓடி வர்றதை பார்த்துட்டு, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள், நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்குறீங்க, என்னமோ நாங்கள் செஞ்சிட்டோம்னு நினச்சி நீ என்ன செய்கிற, எங்களை பார்க்குறிய, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். பார்த்தீங்களா, இந்த செயல் வழியாக அவங்க ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வழியாக யாரை பெருமைப்படுத்தினார், ஊழியரை. அதே மாதிரி நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்தீங்க, அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அதை மறுதளித்தீர்கள், இதெல்லாம் செய்து வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று போட்டீங்க. ஆனாலும் அவர் என்ன செய்யலை, உங்களை அவர் தண்டிக்கலை, உங்களை அவர் பழிவாங்கலை, மாறாக வாழ்வு கொடுத்தாரு. நீங்கள் இப்போ அவரை நம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படிங்கிற உன்னதமான செய்தியைத்தான் அந்த பேதுருவடிகளார் அந்த இடத்துல சொல்கிறாரு. அவர் இயேசு யார் என்று அவர்கள் அறியும்படியா, சும்மா அவங்களை குத்தி காட்டுறதுக்காக அதை பேசலை, நீலாம் அப்படி கொண்டு போட்டுட்ட அப்படின்னு குத்தி காட்டுறதுக்கு இல்லை. சாமுவேல் தொடங்கி இறைவா குறைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி வரும் என்று உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையோரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீச்செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து அது முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். ஃபஸ்ட்டு ஊழியர் எங்கே வந்தார், உங்கள்கிட்ட தான் வந்தார். அப்போ அந்த நபரை நீ என்ன செய்யணும், அந்த ஊழியரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த பேதுருவினுடைய செயலை நம்ம சற்று உற்று பார்க்குறோம். பேதுரு பாருங்கள், என்னையை பார்க்காத, இதோ நான் யாருக்காக பேச வந்திருக்கிறோனோ அவரை பாரு அப்படின்னு ஆட்ரிபியூட் பண்ணுறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், நான் தான் செய்தேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பல நேரத்தில் நமக்கே தெரியாமல் நம்ம பறைசாட்டி கொண்டு இருக்கிறோம் நமது பெருமையை. இந்த திருத்தூதர்கள் உயிர்த்த அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள், நான் இயேசுவோடு இருந்தேன், நான் இயேசுவோடு போய் இதெல்லாம் பண்ணினேன் என்று சொல்லி தங்களை முன்வைத்தவர்கள் அல்ல. அதிசயம் செய்தார்கள், அற்புதமாய் நற்செய்தி அறிவித்தார்கள். மலைத்து போய் மக்கள் பார்த்த பொழுது நீங்கள் என்னை பார்க்காதீங்க, என் ஆண்டவரை பாருங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு அவங்க என்ன செய்தாங்க, சாட்சியம் கொடுத்தாங்க. இன்றைக்கி கடவுள் பாருங்கள், சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவர்கள் அவரை கண்டுணர்ந்ததையும் கண்டு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்போ போய் இயேசு எப்படி பண்ணினார், எல்லாருமே இயேசுவை பார்த்தவங்களாம் இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு, இயேசுவே வந்து நிற்கிறார் அவர்களுக்கு முன்னாடி, அவங்களுக்கு உறுதியை கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. அப்போ பாருங்கள், நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும். இதுக்கு தான் ஆட்ரிபியூட்டிங் எவ்ரி திங் டு த லார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடவுளுடைய பெயரில் நம்ம எல்லாத்தையும் அர்ப்பணிக்கணும். இப்போ நான் செய்தேன், நான் தான் போராடினேன், நான் சம்பாதிச்சேன், நான் போய் இதை செய்துக்கிட்டேன், இல்லை. இன்றைக்கு ஒரு சகோதரி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. சகோதரி ரீனா அப்படிங்கிறவங்க ஒரு அழைப்பை கொடுத்து இன்றைக்கி பேசினாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்கு போனாங்க. அந்த எலெக்ஷன் டியூட்டி போன இடத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. போன இடத்துல அவங்க டிஸ்கிரிப்ஷன், ஃபேனு இருந்துச்சு அங்கே, அந்த இடத்துல நாங்கள் ஃபேனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, எங்களுக்கு நல்ல ஒரு ஃபேனெல்லாம் இருந்துச்சு, எங்களுக்கு அங்கே மான்ஃபோர்ட்டு ஃபாதர்ஸ் பிரதர்ஸுடைய இல்லத்தில் தான், அந்த பள்ளியில் தான் அந்த இது கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. அவங்க என்னை எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தாங்க. பல இடத்துல சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்காது, அங்கே போன இடத்துல இதெல்லாம் எங்களுக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் எனுமரேட் பண்ணாங்க. அப்படியே இது ஒன்று ஒன்று அவங்க எனுமரேட் பண்ணுறதுக்கு நடுவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எங்கள் ஆண்டவரால் எனக்கு கிடைச்சது, என் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை கொடுத்தது, இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போகிறேன், எனக்கு ஆண்டவர் இந்த துன்பமெல்லாம் இல்லாதபடி என்னை பாதுகாத்தார். பாருங்கள், நடந்தது நான் போனேன், ஐ எம் லக்கி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஐ எம் லக்கி, எனக்கு நான் லக்கி பர்சன், அதனால் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்க ஆட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கே. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க பேச்சு எதுக்காக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டதே அதுக்காகத்தான், கடவுள் கொடுத்தாரு, கடவுள் தான் எனக்கு இதை செய்தார், என் கவலை என்னன்னு தெரியும், என் கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும், அப்படி கடவுள் எனக்கு இதை செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த விட்னஸிங் மெசேஜ் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சாட்சிய செய்தியாக இதை வைக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, சில பேர் ஆண்டவரோடே இருப்பாங்க, ஆனால் வாயில் ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு வராது. நான் போனேன், நான் செஞ்சேன், நான் அந்த மனுஷன்கிட்ட போய் வேலை செஞ்சேன், அவர் எனக்கு இவ்வளவு, மனுஷங்களெல்லாம் உயர்த்துவாங்க, ஆனால் கடவுளை அவங்க வாயில் உயர்த்துகிற வார்த்தை வராது. அவங்க வாழ்க்கை எப்போதுமே பார்த்திங்கனாக்கா ஒரு போராட்டத்துக்குள்ளேயே நிற்கும். அவங்க ஆயிரம் விளக்கம் சொல்லிப்பாங்க, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், அதனால் எனக்கு போராட்டம் வருது, ஆனால் போராட்டம் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு நாள் அவங்க கீழே விழாதபடி. ஆனால் நிறைய பேர் கீழே உளுந்து கிடந்துட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க, நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிறேன், அதனால தான் எனக்கு பிசாசினை சோதிக்குது. பாருங்கள், இன்டர்பிரிட்டேஷனை எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற செய்தி, ஆண்டவர் தன் திருத்தூதர்களை அனுப்புகிறாரு. அவங்க போராட்டத்தை சந்தித்தாங்க. யாரும் வந்து பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரோசாப் படுக்கையில் படுத்துக்கிட்டு ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்து அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கலை. கண்டிப்பாக நம்ம போராட்டத்தில் ரோசாப்பூவில் இருக்கிற அந்த மென்மையான இதழ்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த முட்களை வந்து நம்ம வந்து கடந்து போய் தான் அந்த ரோசாப்பூவை தொடணும். அதனால் முட்கள் நிறைந்த பாதையில் தான் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நீ முள்ளின் மீது நடக்கும்போது, கடலின் மீது நடக்கும்போது நீ அழிந்து போகும்படி அவர் விட மாட்டார். வீட்டில் அசம்பாவிதங்கள் நடக்கும்படி அவர் விட மாட்டார். எப்போ விட மாட்டார்? நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும்போது. அப்போ சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் நம்ம சாட்சியாக இருக்க முயற்சிக்கணும். நம்மளுடைய வார்த்தை, நம்முடைய பேச்சு, நம்மளுடைய செயல், அப்படி நம்ம செயல்பட முயற்சிக்க ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவம் அப்படின்னா, நம்ம உடனே நினைக்கக்கூடாது ஒரு பெரிய வேலையை தான் கடவுள் செய்ய சொல்ல போகிறாரோ அப்படின்னு. இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு வருவீங்க, அன்றைக்கி உள்ள அனுபவத்தை ஒரு சாப்பிடும் போதோ அல்லது உறங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு 5 நிமிஷம், இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இப்படி வந்தேன், ஒருத்தர் திடீர்னு வண்டி வந்துருச்சு நடுவில், என்னைய உடனே நான் கீழே விழுந்திருப்பேன், பக்கத்தில் இருக்கிற என்னை பிடிச்சி இழுத்துட்டாரு, கடவுள் தான் எனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சார், கடவுள் வந்தார், கடவுள் காப்பாற்றினார் என்ன அப்படின்னு நீங்கள் அந்த அனுபவத்தை வீட்டில் பகிரும் பொழுது பிள்ளைகள் உள்வாங்குறாங்க. பிள்ளைகள் உள்வாங்கி அந்த அனுபவத்தை அவர்களும் அவர்களுடைய அனுபவத்தை கடவுள் அனுபவமாக பறைசாற்றுவாங்க. எங்கே சின்ன சின்ன பறைசாற்றுதல்கள், சாட்சியப்படுத்தல்கள் நடக்குதோ அங்கே பெரிய சாட்சியத்துக்கு ஆண்டவர் வழி கொள்கிறார். சிந்தித்து பாருங்கள், தர்மியான நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் அந்த சாட்சியம் சொல்லுகிற, ஆண்டவருக்காய் சாட்சியாய் மாறுகிற அனுபவத்திற்குள்ளே உங்களை அழைத்து செல்ல உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை கரம்பிடித்து அழைத்து செல்வாராக. ஆமென்.